அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 14 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் மின்னணு தேசிய அடையாள அட்டையில் மத அடையாளத்தை பிரதிபலிக்கும் சின்னங்கள் இருக்கக்கூடாது என்கிற ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தரவிற்கு முஸ்லிம்களின் எதிர்ப்பு குறித்த செய்திகள், இலங்கையின் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஐநா உடன்படிக்கையை உள்நாட்டு சட்டமாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கூறியிருப்பது குறித்த ஒரு செவ்வி, இலங்கையில் தமிழ் கல்வியின் தற்போதைய நிலை குறித்த ஒரு ஆய்வு,
தமிழ் மீடியத்தில் படிக்கின்ற மாணவர்கள் பலரும் இப்பொழுது ஆங்கில கல்வியை கற்க வேண்டுமென்றால் ஆர்வம் காட்டுகிறார்கள். தமிழை ஒரு பாடமாக கற்கின்றவர்களுடைய தொகை மிக மிக குறைந்து வருகிறது. ஏனென்று சொன்னால் பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி தமிழ் பாடத்தில் தமிழை கற்பதால் என்ன பயன் என்ற கேள்வியை தான் கேட்கிறார்கள்.
நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சுவாமிநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நலசாமி.
சீனா அதன் விண்வெளி திட்டத்தின் முக்கிய மைல்கல்லாக ஆளில்லாத விண்கலன் ஒன்றை நிலாவில் தரையிறக்கியிருக்கிறது. சேஞ்ச் 3 என்ற இந்த விண்கலன் நிலாவின் தரையை தொட்டபோது பீஜிங்கில் உள்ள விண்வெளி கட்டுப்பாட்டு நிலையத்தில் இருந்த விஞ்ஞானிகள் கைதட்டி ஆரவாரம் எழுப்பிய காட்சிகள் அரசு தொலைக்காட்சியில் நேரடியாக காண்பிக்கப்பட்டன. சுமார் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் முதற் தடவையாக விண்கலன் ஒன்று நிலாவில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. தரையிறங்கிய விண்கலனிலிருந்து நிலாவில் வானவில் குடா என்று அழைக்கப்படும் பகுதியில் ஆய்வுகளை நடத்துவதற்காக 6 சக்கர உலாவியொன்றை உலாவ விடுவதற்கான பணிகளும் தொடங்கியிருக்கின்றன.
நெல்சன் மண்டேலாவின் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்காக அவரின் சொந்த ஊரான குனு கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நாளை நல்லடக்கம் நடைபெறும். மதாதா விமான நிலையத்திலிருந்து அவரது உடல் வைக்கப்பட்ட சவப்பெட்டி சாலை மூலம் எடுத்து வரப்பட்ட போது அதை காண ஏராளமானோர் திரண்டிருந்தனர். பாடல்களை பாடி தமது அஞ்சலியை அவர்கள் செலுத்தினர். ராணுவ வாகனங்கள் மற்றும் காவல்துறையின் மோட்டார் சைக்கிள் அணிவகுப்புக்கு மத்தியில் நெல்சன் மண்டேலாவின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. முன்னதாக அவரின் உடல் தலைநகர் பிரிட்டோரியாவில் மக்கள் அஞ்சலிக்காக 3 வைக்கப்பட்டிருந்தது.
தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் முன்னாள் பேராயரான டெஸ்மன் டூட்டு தனக்கு முறையான நுழைவு அனுமதி கிடைக்கவில்லை என்பதால் நெல்சன் மண்டேலாவின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை ரத்து செய்திருப்பதாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். தனக்கு அழைப்பு கிடைத்திருந்தால் அந்த இறுதி நிகழ்வை தவறவிடுவதற்கான வாய்ப்புகளே இந்த உலகில் இருந்திருக்காது என்று அவரது வார்த்தைகளில் குறிப்பிட்டு டெஸ்மன் டூட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக தென்னாப்பிரிக்க அதிபர் அலுவலகத்தைச் சேர்ந்த பேச்சாளர் ஒருவர் பேராயர் டூட்டுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். நெல்சன் மண்டேலாவின் நீண்டகால நண்பரும் நோபல் பரிசு வென்றவருமான பேராயர் டெஸ்மன் டூட்டு தற்போதைய தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஜெர்மனியின் மத்திய வலதுசாரி சான்சலர் அங்கேலா மெர்க்கலுடன் சேர்ந்து கூட்டணி அரசு அமைப்பிற்கு ஆதரவாக சோசியல் டெமோக்ராட்ஸ் கட்சியினர் ஆக பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கின்றனர். தபால் மூலம் நடத்தப்பட்ட இந்த வாக்குப்பதிவில் கலந்து கொண்டவர்களில் 76% பேர் கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதாக சோசியல் டெமோக்ராட் கட்சி கூறுகிறது. இந்த முடிவின் காரணமாக தேர்தல் முடிந்து 3 பிறகு புதிய அரசு அமைக்கப்படும் சாத்தியக்கூறு ஜெர்மனியில் ஏற்பட்டிருக்கிறது. புதிய அரசில் பெரிய அளவிலான கொள்கை மாற்றங்கள் ஏதும் இருக்காது என்று பெர்லினில் இருக்கின்ற பிபிசி நிருபர் தெரிவிக்கின்றார். ஆனால் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்று சோசியல் டெமோக்ராட் கட்சியினர் கேட்டு வருகின்றனர். சான்சலர் மெர்க்கலே முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியவராக நீடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஈரான் 2வது தடவையாகவும் குரங்கு ஒன்றை வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பியிருப்பதாக அறிவித்திருக்கிறது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் தனது திட்டத்தின் ஓர் அங்கமாகவே ஈரான் இந்த குரங்கை அனுப்பி வைத்திருக்கிறது. ஃபர்ஹாம் என்று பெயரிடப்பட்ட குரங்கு விண்வெளிக்கு சென்று முழுமையான உடல் நலத்துடன் மீண்டும் திரும்பியிருப்பதாக ஈரான் அதிபர் ஹசன் ரவுஹானி கூறியிருக்கிறார். திரவநிலை எரிபொருளை பயன்படுத்தும் ராக்கெட் மூலமாக அந்த குரங்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஈரான் இந்த திரவநிலை எரிபொருள் ராக்கெட் தொழில்நுட்பத்தை முதற் தடவையாக பயன்படுத்தியிருக்கிறது.
கடல் மற்றும் வான் போக்குவரத்து தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்று ஜப்பான் மற்றும் 10 தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட கூட்டத்தின் முடிவில் கூறப்பட்டிருக்கிறது. சீனா எல்லை பிரச்சனைகளில் கடும்போக்காக நடந்து கொள்ள ஆரம்பித்துள்ளது என்ற கவலைகள் எழுந்துள்ள நிலையில் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது. ஜப்பானுக்கும் ஆசியான் பிராந்திய கூட்டமைப்புக்கும் இடையே டோக்கியோ நடைபெற்ற கூட்டத்தின் போது தனது அண்டை நாடுகளாக இருக்கும் இந்த கூட்டமைப்பு நாடுகளுக்கு உதவி மற்றும் கடனாக $20 பில்லியன் அளிக்க ஜப்பான் முன்வந்தது. வலுவான சீனாவை எதிர்கொள்ள ஆசியான் நாடுகளை ஜப்பான் நாடி செல்வதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படவிருக்கும் மின்னணு தேசிய அடையாள அட்டையில் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் எந்தவொரு அடையாளமும் இருக்க மாட்டாது என்று ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் RMS சந்திரஸ்ரீ தெரிவித்திருக்கிறார். இதற்கு முஸ்லீம்கள் தரப்பில் எதிர்ப்பும் வந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படவுள்ள இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டையில் இனத்தையோ மதத்தையோ பிரதிபலிக்கும் வகையில் எந்தவொரு அடையாளமும் புகைப்படங்களில் இருக்க மாட்டாது என்று ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார தெரிவித்துள்ளார். மட்டக்களப்புக்கு வருகை தந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் முறையிலான தேசிய அடையாள அட்டை அமுலுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். ஆட்பதிவு திணைக்களத்தினால் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டைகளில் முஸ்லிம் ஆண்கள் தொப்பி அணிந்தும் பெண்கள் பர்தா அணிந்தும் காணப்படுகின்றார்கள். இலத்திரனியல் முறையிலான தேசிய அடையாள அட்டை நடைமுறைக்கு வரும்போது இதுபோன்ற படங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார, தேசிய அடையாள அட்டை என்பது கலாச்சார ரீதியாக அன்றி ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாகவே பார்க்க வேண்டி உள்ளது. முகத்தை வைத்து ஆள் அடையாளம் காணும் போது தொப்பி அல்லது ஏனையவற்றை அணிவதால் ஆட்களை அடையாளம் காண்பதில் கஷ்டங்கள் ஏற்படுகின்றது. உதாரணமாக கூறப்போனால் சோதனைகளின் போது இப்படியான கஷ்டங்கள் உள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டையை பொறுத்தவரை அது தேசிய மட்டத்திலானது. இனிமேல் வழங்கப்பட உள்ள தேசிய அடையாள அட்டை என்பது சர்வதேச தரத்தை கொண்டதாக இருக்கும் என்று தெரிவித்தார் ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார. அதேவேளை ஆட்பதிவு திணைக்களத்தின் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வருமானால் முஸ்லிம்களால் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்கின்றார் துணை அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா.
தொப்பி போடுவதற்கும் பெண்கள் பர்தா அணிவதற்கும் இந்த தடையை விதிக்க முடியாது. ஆனால் முகத்தை முன்பகுதியை மூடுவதை மாத்திரம் அவர்களுக்கு அதிலிருந்து அவர்களுக்கு விடுபட முடியும். ஆனால் பர்தா போடுவதையோ அல்லது தொப்பி போடுவதையோ போடுபொன்ற போட்டவை அங்கீகரிக்க முடியாது என்று அவரால் சொல்ல முடியாது. நாங்கள் இதை எந்த காரணங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் அல்லது நடப்பதற்கான அறிவுறுத்தல் வரும் பட்சத்தில் நாங்கள் அவர்களோடு பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளரோடு கலந்துரையாடி சொல்ல தீர்மானங்கள் எடுப்போம். ஒரு வருடத்துக்கு முன்பு இவ்வாறான நிபந்தனை வந்தபோது நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தளர்த்தினோம்
என்றும் BBC தமிழோசையுடன் பேசிய போது கூறிய அவர், இந்த பிரச்சனை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஏனைய மதங்களுக்கும் இருப்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்த அருட் சகோதரிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. கத்தோலிக்க அருட் சகோதரிகளும் இந்த அவர்களுடைய தலையை மறைத்த நிலையில்தான் அவருடைய ஆடை இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனை தொடர்பில் நாங்கள் சமூக சார்பில் நாங்கள் சம்பந்தப்பட்டவோடு கலந்துரையாடி இந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வரலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்
என்றும் குறிப்பிட்டார் துணை அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா.
மட்டக்களப்பின் BBC தமிழோசை செய்தியாளர் உதயகுமார். இந்த செய்திக்கான முன்னுரையில் ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையர் நாயகத்தின் பெயர் தவறுதலாக சந்திரசிரி என்று கூறப்பட்டுவிட்டது. அவரது சரியான பெயர் சரத்குமார. இலங்கையின் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஐநாவில் கைச்சாத்திடப்பட்ட சர்வதேச உடன்படிக்கையை உள்நாட்டு சட்டமாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கூறியிருக்கிறது. வடகிழக்கில் போரினால் உடல் உறுப்புகளை இழந்தவர்களை பாதுகாக்க சிறப்பு நிகழ்ச்சி திட்டங்கள் தேவைப்படுவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணையர் டாக்டர் பிரதீபா மகாமா நொஹாவிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையின் சனத்தொகையில் 107% அதிகமானவர்கள் விசேட தேவை உள்ளவர்களாக அல்லது உடல் அங்குவீனமானவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்காக ஐநாவின் உடல் வலுவிழந்தவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சர்வதேச சமவாயத்தில் இலங்கை கைச்சாத்திட்டிருக்கிறது.
ஆனால் அதனை உள்நாட்டு சட்டமாக அங்கீகரிக்க இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமானால் முதலில் இலங்கை அந்த சர்வதேச உடன்படிக்கையை உள்நாட்டு சட்டமாக்கிய தீர வேண்டும். அதனை நாங்கள் இப்பொழுது வலியுறுத்தியிருக்கிறோம். இதற்காக சமூக சேவைகள் அமைச்சின் செயலாளர் இமல்டா சுகுமார் அவர்களையும் 150 மேற்பட்ட சிவில் அமைப்புகளையும் அழைத்து நாங்கள் இது பற்றி பேசியிருக்கிறோம். 2009 ஆண்டில் இலங்கையின் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பொன்றின்படி கட்டடங்களை அமைக்கும் போது உடல் அங்கவீனமுற்றவர்களின் வசதிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது என்றார் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் டாக்டர் பிரதீபா மகனாமகேவா. உடலில் அங்கவீனம் உள்ளவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அந்த சர்வதேச உடன்படிக்கையை உள்நாட்டு சட்டமாக உள்வாங்குவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் உங்களுக்கு தேவைப்படும்? குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்குள் விசேட தேவை உள்ளவர்களுடனும் சிவில் அமைப்புகளுடனும் பேசி அவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அரசு துறையோடும் கலந்துரையாடிதான் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டியிருக்கிறது என்ற மனிதுரிமைகள் ஆணையாளரிடம், பல ஆண்டுகளுக்கு முன்னர் கைச்சாத்திடப்பட்ட சர்வதேச உடன்படிக்கையை சட்டமாக்குவதில் இதுவரை அரசாங்கம் தாமதம் காட்டியதற்கு என்ன காரணம் என்று மீண்டும் கேட்டேன். இது தாமதமாக இருப்பதற்கான காரணங்கள் தான் புரியவில்லை. உண்மையில் சமூகத்தில் அதற்கான குரல்கள் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். இலங்கையில் இப்படிப்பட்ட சில விடயங்கள் பற்றி பேசப்படுவதில்லை என்றார் மகனாமகேவா. அதற்குத்தானே உங்களின் மனித உரிமைகள் ஆணைக்குழு இருக்கிறது. அதற்கான பொறுப்பை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தானே என்று
சுட்டிக்காட்டினேன்.
இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு 2012 ஆண்டில் இதனை பரிந்துரை செய்திருக்கிறது. ஐநாவின் மனிதுரிமைகள் பேரவைக்கு நாங்கள் வைத்திருக்கின்ற பரிந்துரைகளில் இதுவும் உள்ளது. அதற்காகத்தான் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறோம். எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதற்காகத்தான் இப்போது அனைவரையும் அழைத்து பேசுகிறோம் என்றார் இலங்கையின் மனிதுரிமைகள் ஆணையாளர். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் போரில் கைகால்களை இழந்தவர்கள், கண் பார்வை இழந்தவர்கள், இப்படி உடல் அங்கவீனமானவர்கள் பெருமளவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கான சிறப்பு நடவடிக்கை எதுவும் உங்களால் பரிந்துரை செய்யப்படுமா? இந்த கூட்டத்துக்கு யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற இடங்களிலிருந்து மக்கள் தங்களின் சொந்த செலவில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு வசதிகள் எதுவும் இல்லாத நிலையே இப்போது இருக்கிறது. அவர்களுக்காக சிறப்பு வசதிகள், சிறப்பு நிகழ்ச்சி திட்டங்கள் செய்து கொடுக்க நம்மால் முடியும். அதற்காக ஐநாவிடமிருந்து நிதியுதவியும் கிடைக்கிறது. அதே போல போரினால் கைகால்களை இழந்த இராணுவ வீரர்களுக்கும் சிறப்பு வசதிகளை வழங்க வேண்டியிருக்கிறது. எனவே வடக்கில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற இடங்களிலிருந்து வந்தவர்களிடம் அப்படியான உடல் வலுவிழந்தவர்கள் பற்றி கணக்கெடுத்து தருமாறு நாங்கள் முதற் தடவையாக கேட்டிருக்கின்றோம். அதன்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் டாக்டர் பிரதீபா மகனாமகேவா.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அரசாங்க அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரணை செய்யும் பொழுது ஊழல் விசாரணை ஆணைக்குழு பக்க சார்பாக செயற்படுவதாக இலங்கை சட்டத்தரணிகள் குன்றம் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் பொழுது ஊழல் விசாரணை ஆணைக்குழு பக்கச்சார்பான முறையில் செயற்பட்டு வருவதாக இலங்கை சட்டவாதிகளின் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த சங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பாக ஆராயும் விசேட குழுவின் தலைவர் சட்டவாதி லால் விஜயநாயக் இதனை தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியைச் சேர்ந்த மர்வின் சில்வா, ரோஹித அபிகுணவர்தன, மஹிந்தானந்த் அலுத்கமகே உட்பட பல அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் தொடர்பான முறைப்பாடுகள் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார்களை விசாரணை செய்வதை ஆணைக்குழு தவிர்த்து வருகின்றது. அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டு வரும் நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை துரித கதியில் விசாரணை செய்யும் ஆணைக்குழு அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. ஆயினும் அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு மாத்திரம் ஏன் ஆணைக்குழு அப்படி செயற்படுவது இல்லை என்ற சந்தேகம் தற்போது மக்களுக்குள் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் உயர் மட்டத்திலிருந்து விடுக்கப்படும் அரசியல் அழுத்தங்கள் காரணமாகவே இவ்வாறான ஒரு நிலை தோன்றியுள்ளதென்று நாம் நம்புகிறோம். எனவே ஊழல் விசாரணை ஆணைக்குழு பக்கச்சார்பற்ற முறையில் செயற்படுகின்றதென்பதை நிரூபிக்க வேண்டுமானால் அந்த ஆணைக்குழு அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அமைச்சர்களுக்கு எதிரான விசாரணைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என்பதையும் அந்த ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இலங்கை சட்டவாதிகளின் சங்கத்தின் விசேட குழுவின் தலைவர் சட்டவாதி லால் விஜயநாயக். பிபிசி எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில் வழங்கிய ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தலைவரும் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான ஜகத் பாலபட்டபந்தி தான் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்தார். ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சட்ட விதிமுறைகளுக்கமைய விசாரணை தொடர்பான விவரங்களை ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாதென்றும் கூறினார் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் ஜகத் பாலபட்டபந்தி.
கொழும்பு செய்தியாளர் கே சுதயகுமார், இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியரான கலாநிதி எஸ் ரோகராஜா தமது நூல் அறிமுக நிகழ்வு ஒன்றுக்காக சமீபத்தில் லண்டன் வந்திருந்தார். பிபிசி கலையகத்திற்கும் வந்த அவரிடம் இலங்கையில் தமிழ்க் கல்வியின் தற்போதைய நிலை குறித்து கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
தமிழ் கல்வி என்கின்ற பொழுது நான் அதை ரெண்டு அடிப்படையில் நோக்குவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, தமிழ் மீடியம் என்ற அடிப்படையில் தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு கற்கிற கல்வி என்பது ஒன்று. ரெண்டாவது, தமிழ் பாடத்தை முதன்மைப்படுத்தி கற்கிற கல்வி என்பது இன்னொன்று. தமிழ் மீடியத்தில் படிக்கின்ற மாணவர்கள் பலரும் இப்பொழுது ஆங்கில கல்வியை கற்க வேண்டும், மற்ற இந்த நவீன தொழில்நுட்ப கல்வியை கற்க வேண்டும் என்றான் ஆர்வம் காட்டுகிறார்கள் எல்லோருமே. அது காரணமாக தொழில்நுட்பத்தை பற்றியெல்லாம் போதிய தெளிவில்லாமலே அதை கற்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதற்கமைவாகத்தான் இப்பொழுது பாடத்திட்டங்களும் ஓரளவு வகுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை தமிழை ஒரு பாடமாக கற்கின்றவர்கள் உடைய தொகை மிக மிக குறைந்து வருகிறது. ஏனென்று சொன்னால் பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும் கற்க வேண்டும் என்றதில் ஆர்வம் மிக மிக குறைந்து வருகிறது.
தமிழ் மொழி மூலம் கற்பது, தமிழை கற்பது என்ற போன்ற விஷயங்களில் மாணவர்கள் மத்தியில் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்க தரப்பிலிருந்தோ அல்லது பல்கலைக்கழக மற்றும் பள்ளிக்கூட தரப்பிலிருந்தோ எப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன?
நடவடிக்கைகள் பல எடுக்கப்படுகின்றன தான். தமிழ் மொழி தினம் என்றோ அல்லது பல வேறு போட்டிகள் என்றோ பல வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட இந்த மாணவர்களுடைய மனோபாவம் முழுக்க முழுக்க மாறிவிட்டது. அவர்கள் தமிழ் பாடத்தில் தமிழை கற்பதால் என்ன பயன் என்ற கேள்வியை தான் கேட்கிறார்கள். உண்மையிலேயே சரியாக திட்டமிட்டால் தமிழ் பாடங்களை அல்லது கலை கலாச்சாரம் தொடர்பான பாடங்களை படிக்கிறதால கூட பயன் இருக்கும், தொழில் வாய்ப்பு இருக்கும் என்பது அவர்களுக்கு புரியாமல் இருக்கிறது. அதனை புரிய வைப்பதில் கூட உயர்மட்டத்தில் உள்ளவர்களும் பொதுவாக கவனம் செலுத்துவதில்லை.
நீங்கள் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தின், அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழி பிரிவை சேர்ந்த நீங்கள், அதுவும் குறிப்பாக தமிழ் சம்பந்தப்பட்ட கற்க நெறியை கொண்டு நடத்துபவர்கள், உங்களுடைய துறை இந்த விஷயத்தில் ஊக்குவிப்பதற்கான எத்தகைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றது?
அவர்கள் கேட்ட விதத்தில் புதிய கற்பித்தல் முறையில் தமிழ் இலக்கணத்தை கற்பிக்கின்றோம். விரும்பக்கூடிய விதத்திலே நவீன இலக்கிய பாடத்திட்டங்களை வைத்திருக்கிறோம். அதற்கு அப்பாலே தமிழ் இலக்கியங்களை தமிழ் பாடத்தை கற்பதனால கூட தொழில் வாய்ப்பு இருக்கும் என்றதை எடுத்து கூறி வருகின்றோம். அப்படி இருந்தாலும் கூட அவருடைய அந்த மனோபாவத்தை மாற்றுவது என்பது மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. முருகையன் என்ற கவிஞர் பாடியதைப் போல 2000 ஆண்டு கால பழைய சுமைகளை எல்லாத்தையும் நாங்கள் கற்பதனால் என்ன பயன் என்று கேள்வி கேட்கிறார்கள், என்ன தொழில் கிடைக்கும் என்று கேள்வி கேட்கிறார்கள். மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்கள் மத்தியிலோடு அப்படியான கேள்வி இருக்கு. அந்த மனோபாவத்தை மாற்றுவது என்பது இன்றைய இந்த உலகமயமாக்க சூழல் இப்படியான சூழலில் மிக கஷ்டம் என்று தான் கூற தோன்றுகிறது.
தமிழ் மொழி மூலம் அல்லது தமிழ் மொழியில் கற்பது என்பதை ஊக்குவிப்பதற்கு தொழில்நுட்ப கல்விகள் அல்லது ஏனைய தொழில்நுட்பங்கள் சார்ந்த விஷயங்களை வந்து தமிழ் மொழியில் கொண்டு வருவது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது. எந்த அளவுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தமிழில் இத்தகைய தொழில்நுட்ப நூல்களை கொண்டு வருவதற்கு வழி செய்திருக்கின்றன?
தமிழில் அவ்வளவு தூரம் கொண்டு வராவிட்டாலும் கூட இலகுவான முறையில் தொடர்பான நூல்கள் கற்பித்தல் முறையில் இருப்பது காரணமாக மாணவர்களை பொறுத்தவரையில் அவற்றை கற்பதில் எந்த விதமான சிரமத்தையும் அவர்கள் எதிர்கொள்ளவில்லை. அதுக்கேற்ற விதத்தில் விரிவுரையாளரும் இருக்கிறார்கள், இலகுவாக எழுதப்பட்ட பாடல்களும் இருக்கின்றன, சிறந்த முறையில் கற்பித்தல் நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பெரிய சிரமத்தை அவர்கள் அதை கற்கிறதில் எதிர்கொள்கிறார் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது.
இப்பொழுது சொந்த மொழியில் ஒரு மாணவர் தன்னுடைய பாடங்களை கற்பதற்கான ஏற்பாடுகளை அல்லது ஊக்குவிப்பதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது?
அரசாங்கம் அதற்கு ஆதரவு அளித்து வருகின்றது. என்றாலும் கூட இப்போ மாணவருடைய தொகை மிக மிக குறைந்து வருவது காரணமாக அதற்கு செலவிடப்படுகிற பணம் அல்லது அதற்கான விரிவுரையாளருடைய நியமனம் எல்லாம் மிக குறைந்துதான் வருகிறது.
இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியரான கலாநிதி எஸ் யோகராஜா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து ஒரு பெட்டகம். மறைந்த நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்க சமூகத்திற்கு மாபெரும் பங்களிப்பை செய்திருக்கிறார் என்கிற பாராட்டுகளுக்கு மத்தியில் அவரது அரசு முடிவுக்கு வந்ததிலிருந்து பதவியில் இருக்கும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் அரசு அந்நாட்டில் செல்வந்தர்களுக்கும் வறியவர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கவில்லை என்கிற விமர்சனமும் நிலவி வருகிறது. இதனால் சமூக அமைதியின்மை ஏற்படலாம் என்கிற அச்சமும் அங்கே மேலோங்கி வருகிறது. இதுகுறித்து பிபிசியின் ஜான் ஹாம்ப்ரிஸ் தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்கில் இருந்து அனுப்பிய பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
தென்னாப்பிரிக்காவின் ஜோஹானஸ்பர்க் நகரில் இருக்கின்ற ஒரு எல்லை பகுதி. இது ஒன்றும் சர்வதேச எல்லை கிடையாது. ஏழைகள் வாழும் பகுதிக்கும் செல்வந்தர்கள் வாழும் பகுதிக்கும் இடையே இருக்கின்ற ஒரு சாலை இது. இந்த பகுதியில் இருக்கின்ற சாண்டா என்ற பகுதி மிகவும் செல்வம் குழிக்கின்ற பகுதி. ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே நிலம் மிகவும் அதிகம் விலை போகக்கூடிய இடங்களில் ஒன்று. அங்கே இருக்கின்ற மக்கள் குளிர்ச்சாதன வசதிகள் செய்யப்பட்ட வர்த்தக வளாகங்களில் ஆடம்பர பொருட்களை வாங்கவும் தமது வீடுகளை காத்துக்கொள்ளவும் ஒரு வாரத்தில் செலவிடும் தொகை ஏழை தென்னாப்பிரிக்கர்கள் தமது வாழ்க்கையில் காண முடியாத ஒரு தொகையாகும். மறுகோடியில் இருக்கின்ற குடியிருப்பு பகுதியில் இருப்பவர் அலெக்சாண்ட்ரா.
இங்கே 2007 இருக்கேன். நாங்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறோம். நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இருக்கோம். அடுத்த தெருவில் இருப்பவங்களோ பெரும் பணக்காரர்களாக இருக்காங்க.
இங்கே இருக்கின்ற வீடுகள் கைவிடப்பட்ட இரும்பு தகரம் போன்றவற்றால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வீடுகளில் தண்ணீர் வசதி கிடையாது. இங்கே கனமழை பெய்கிறது, ஆனால் வடிகால் வசதி இல்லை. சேரும் சகதியுமாக தெருக்கள் காட்சியளிக்கின்றன. வெளியே இருக்கின்ற இடங்களில் பெண்கள் தமது வீட்டுப் பொருட்களை கழுவிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் 100 விழா கொண்டாட்டங்களை குறிக்கும் டிஷர்ட்டை அணிந்திருக்கின்ற பெண்ணிடம் ஏஎன்சி அரசின் செயல்பாடுகள் குறித்து
பேசினேன்.
நாங்கள் தொடர்ந்தும் ஏழைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். ஓட்டு போடும்போது அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். வீடு தருவோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றும் எங்களுக்கு கிடைப்பதில்லை. எனக்கு சலிப்பு தான் வருகிறது. அரசாங்கம் பல பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதை என்னுடைய கட்சியின் அரசு என்று சொல்லவே முடியவில்லை. இவர்கள் பல பொய்களை சொல்கிறார்கள். ஒரே ஊழல் மயம். ரொம்ப ரொம்ப ஊழல் ஆயிடுச்சு.
இங்கே பல ஆண்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் வேண்டினாலும் வேலை கிடைக்காது என்ற நிலை இருக்கிறது. சிறு குழந்தைகள் புழுதிகளில் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். பொம்மைகளை பார்ப்பது என்பது கூட அவர்களில் பலரால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இங்கே இருக்கின்ற நிலை குறித்து உள்ளூர் வாசி ஒருவர்,
My name is Temba Ndaba and I've lived here all my life. I was born here. The government has like a lot of empty promises.
See? என் பேரு தேம்பா தாபா. நான் பிறந்தது முதலே இங்க தான் இருக்கேன். அரசாங்கம் பல வாக்குறுதிகளை கொடுத்தது, ஆனா எதையுமே அவங்க நிறைவேற்றல. அவர்கள் எங்களை போன்றவர்களை கண்டுகொள்றதே இல்லை. நான் வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்க எங்களை போன்றவர்களை கண்டுகொள்றதில்லை. தங்களது பைகளை நிரப்புவதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துறாங்க. எங்களுக்கு சரியான சாப்பாடு வாங்க முடியறதில்ல. அரசாங்கத்தில் யாராவது ஒருத்தரை தெரிஞ்சாதான் இங்கெல்லாம் காரியம் நடக்குங்கிற நிலை இருக்கு. நான் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கலையே. எனக்கு எதுவும் அரசாங்கத்துக்கிட்டேருந்து கிடைக்கல. எதுவுமே கிடைக்கல. அரசு எங்களை போன்றவர்களுக்காக எதுவுமே செய்யறதில்ல. எங்களது பொறுமையை அவங்க ரொம்ப சோதிச்சிட்டாங்க. நாங்களே எங்களது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
நீங்களே உங்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்?
You know, sometimes you got to infiltrate, you know, their organizations, get inside them, and then
அவர்களோட அமைப்புகள்ல நாங்க ஊடுருவி திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அவர்களால முடியாத திட்டங்களை நாங்க போய் அமல்படுத்தணும்.
அவங்க கட்சிக்குள்ள போய் திட்டங்களை நிறைவேற்றலாம்னு சொல்றீங்க, ஆனா அப்படி போகும்போது நீங்களே அவங்கள ஒருத்தரா இல்லல?
Maybe with a check, yeah. That check.
எச்சரிக்கை விடுன்னு சொன்னா அப்படி ஆகலாம் தான். ஆனா நான் அப்படி போயிட மாட்டேன். நான் அப்படி ஆயிட மாட்டேன்.
அரசாங்கத்தின் வருவாய் பல அரசியல்வாதிகளுக்கு போய் சேர்கிறது என்கின்றார் ராஜர் பேடியன். மண்டேலாவின் ஆட்சியில் இவர் ஆலோசகராக இருந்தார். பொருளாதார நிபுணரான இவர் ஊழல் ஒருபுறம் இருக்க நாட்டின் நிலைக்கு அரசின் திறமையின்மையும் முக்கிய காரணம் என்கிறார் இவர்.
The private sector did its job, created wealth, created income. But the state was not able to transform.
தனியார் துறை தனது பணியை ஒழுங்காக செய்து வருகிறது. புதிய வேலைவாய்ப்புகளை செல்வத்தை உருவாக்கியது. வருமானத்தையும் பெருக்கியது. அதன் காரணமாக வரி வருவாய் பெருகுகிறது. பொருளாதார வளர்ச்சியும் வரி வருவாயும் சிறப்பாக இருக்கின்றன. ஆனால் அந்த வரி வருவாயை கொண்டு காவல்துறையை மேம்படுத்துவது, கல்வி மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க அரசு தவறிவிட்டது.
செவ்வாய்க்கிழமையன்று நெல்சன் மண்டேலாவின் நினைவு கூட்டத்தில் அதிபர் ஜேக்கப் ஜூமாவின் முகம் பெரிய திரையில் காட்டப்பட்ட போதெல்லாம் அங்கே திரண்டிருந்த மக்கள் கேலியாக குரல் எழுப்பி ஆர்ப்பரித்தனர். நினைவு கூட்டத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா என்று சிலர் அதிர்ச்சி அடையலாம். ஆனால் அது இங்கே பெரிய ஆச்சரியங்களை உருவாக்கவில்லை. கடந்த 8 மத்தியதரமாக கருதப்படும் கருப்பின மக்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருக்கிறது. ஆனால் அது மக்கள் தொகையில் இன்னமும் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் அதிகம் இருக்கும் நாடுகளில் தென்னாப்பிரிக்காவும் ஒன்று என உலக வங்கி தெரிவித்திருக்கிறது. பல லட்சம் பேர் பொறுத்தது போதும் என்ற மனநிலையில் இருக்கின்றனர். ஆனால் பெருமளவில் வன்முறைகள் ஏற்பட வாய்ப்பில்லை என்கின்றார் ராஜர் பேடியன்.
They've been violent in expressing their displeasure. They've gone to the mayors and they've said, "You're a crook. We're going to burn your house."
மக்கள் தங்களது கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மேயர்களின் அலுவலகங்களுக்கு சென்று நீங்கள் ராஜினாமா செய்யாவிட்டால் உங்கள் வீட்டை கொளுத்தி விடுவோம் என்றெல்லாம் கூட எச்சரித்திருக்கிறார்கள். மேயர் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி போய்விட்டால் அத்தோடு பிரச்சனை முடிந்துவிடும். அரசாங்கம் மிகவும் ஆணவ போக்கோடு செயல்பட்டதால் மக்கள் சினமடைந்திருக்கிறார்கள். ஆனால் நாடு தழுவிய அளவில் அரசை ஏற்க முடியாது, அரசியல் யாப்பை ஏற்க முடியாது என்று கூறும் இயக்கங்கள் இன்னமும் தோன்றவில்லை. அரசை தூக்கி எறிய வேண்டும் என்ற நோக்கிலும் யாரும் இங்கே செயல்படவில்லை.
அதே நேரத்தில் மக்கள் தமது வாக்கை பயன்படுத்தி ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அரசை வீழ்த்திவிட வாய்ப்பிருக்கிறது. மண்டேலாவின் கட்சி தோற்குமா என்பதை சிலரால் நினைத்து பார்க்கவே முடியாது. ஆனால் நெல்சன் மண்டேலா ஜனநாயகத்துக்காக பாடுபட்டார். ஏமாற்றப்பட்டதாக வாக்காளர்கள் உணரும் நிலையில் அவர்களின் ஜனநாயக உரிமையை யாரும் பறித்துவிட முடியாது.
பிபிசியின் ஜான் ஹாம்பிரிஸின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சீவகன்.
ஆம், சங்கர்ராமன் கொலை வழக்கில் காஞ்சி மடாதிபதி விடுதலை செய்யப்பட்ட செய்தி பற்றி எழுதுகின்ற ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், பண்டைய காலத்தில் உண்மையான துறவிகள் வாழ்ந்த இந்தியாவில் இன்று ஆன்மீகத்தின் பெயரால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று திசை மாறி போனது காலத்தின் கோலம் என்பதா, பேராசையின் விளைவு என்பதா, கலியுகம் என்பது இதுதானா, மக்கள் பகுத்தறிவுடன் வாழ வேண்டும், எதையும் நம்பி ஏமாறக்கூடாது என்றெழுகின்றார்.
கத்தார் நாட்டில் தொழிலாளர்கள் அடிமைகளாகப்படும் பாட்டை கேட்டு நெஞ்சம் உருகியது என்கிறார் தென்காசி நேயர் கு அருணாசலம்.
இந்தியா செவ்வாய் கிரகத்தை ஆராய மங்கள்யான் என்ற கலனை அனுப்பும் முன் இஸ்ரோ அதிகாரிகள் திருப்பதிக்கும் காளகஸ்திக்கும் சென்று அந்த விண்கலனின் மாதிரி வடிவத்தை வைத்து வழிபட்டனர் என்ற செய்தி குறித்து எழுதுகின்ற மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, இந்திய அரசியல் சட்டத்தின் வழிகாட்டு கொள்கைகளின்படி அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டிய நாட்டில் வாழும் அரசு ஊதியம் பெறும் விஞ்ஞானிகளும் படித்தவர்களும் இந்த மாதிரி வேலை செய்கின்றார்கள். ஏழுமணியான் உண்டியலுக்கே போலீசார் காவல் காக்க வேண்டியிருக்கின்றது என்றார்.
ஜிஎஸ்எல்வி ராக்கெட் திட்டம் குறித்த பெட்டகம் பற்றி எழுதும் மும்பை சுகுமார், இது செயற்கைக்கோள் தொலைக்காட்சி டிரான்ஸ்பாண்டர்களுக்கு தேவை என்கிறார்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்ற அளவில் செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள் நடக்கும் நிலையில் இந்த செலவை அரசு செய்ய வேண்டுமா என்பது குறித்து கருத்து வேறுபாடு இருக்கிறது என்கிறார்.
சவுதியின் நிதாக்கத் சட்டத்தால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்ட செய்தி பற்றி எழுதுகின்ற மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், வேலை செய்பவர்களின் உடல் உழைப்பை மாத்திரம் உறிஞ்சி உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பாமல் இருப்பது சவுதியர்களின் ஏகாதிபத்திய மனப்பான்மையை காட்டுகின்றது. மண்ணை தோண்டினால் பெட்ரோல் பீச்சடிக்கின்றது என்பதால் சவுதி ஆட்சியாளர்களுக்கு உழைப்பின் அருமையும் உணர்வின் வலியும் தெரியவில்லை என்றார்.
எரிவாயு குழாய் பதிப்பு சர்ச்சை பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, வட சென்னையில் எண்ணெய் கசிவால் ஏராளமான பிரச்சனைகள் நிலவுகின்றன. அவைகளுக்கே இன்னும் மாற்று வழிகளை காண முடியவில்லை. இந்த நிலையில் எரிவாயு குழாய் பதிப்பதால் வேறு என்ன பிரச்சனைகள் வருங்காலத்தில் வரப்போகின்றனவோ, சாகப்போவது விவசாயம்தான் என்கிறார்.
உலக சதுரங்க போட்டியில் ஆனந்த் தோற்றது பற்றி எழுதுகின்ற புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், விஸ்வநாதன் ஆனந்தின் தோல்வி வருத்தத்தை தருகின்றது, இனி அவர் ஓய்வு பெறுவது நல்லது என்றார்.
சச்சின் டெண்டுல்கர் ஓய்வு பெற்றது பற்றி எழுதும் வரதராஜன் பேட்டை நேயர் அலெக்சாண்டர், கிரிக்கெட் உலகில் டெண்டுல்கரின் இமாலய சாதனையை எட்ட இனிமேல் யாராலும் முடியாது, அடுத்த உலகக்கோப்பை வரை அவர் ஆடியிருக்கலாம், இது ஏமாற்றம்தான் என்கிறார். சரி, இனி ஃபேஸ்புக் மூலம் வந்த கருத்துக்களில் சிலவற்றை பார்க்கலாம் சிவன்.
ஆம், மண்டேலா அவர்களின் இறப்பு குறித்த நிகழ்ச்சிகள் பற்றி வந்திருக்கின்ற சில கடிதங்கள். தர்மபுரத்தில் இருந்து எழுதியிருக்கின்ற தமிழன்பன் கோவிந்தராசன், மண்டேலா பற்றிய செய்திகளை செய்யமடுத்தேன், சிறைவாசம் பூண்டாலும் வல்லமை மிக்க மாந்தர் என்றார்.
நமது நேயர் ஜமீல் அகமது எழுதியிருக்கின்ற கருத்தில், அமரர் மண்டேலா உலகிற்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார் என்று எழுதியிருக்கின்றார்.
பொன்னுச்சாமி சாமி என்னும் நேர் எழுதியிருக்கின்ற கருத்தில், இன்னொரு காந்தியை உலகம் இழந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா பற்றி எனக்கு தெரியாத அதிகமான விடயங்களை தமிழ் வசி மூலமாக தெரிந்து கொண்டேன், மகிழ்ச்சி என்கிறார் இலங்கை அட்டாளச்சேனை நேயர் அன்சாப் அகமது.
தர்மா இறை என்னும் நேர் எழுதியிருக்கும் கருத்தில், மாமனிதர் நெல்சன் மண்டேலா ஓர் பரிபூர்ண தியாக செம்மல், அவர் நினைவுகள் எம் இதயத்துடன் என்றும் நிலைத்திருக்கும், எம் அஞ்சலியை அவரின் பாதமலரில் சமர்ப்பிக்கின்றோம் என்றார்.
இலங்கை போரின் இறுதி கட்டத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் அட்டூழியங்கள் குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் இலங்கை குறித்த சர்வதேச பொறுமை குறைந்து போகும் என்று அமெரிக்காவின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான ராஜதந்திரி நிசா பிஷ்வால் தெரிவித்தது பற்றி கொழும்பு சின்னையா ரத்னவடிவேல் எழுதும் கருத்தில், எவர்தான் எதை சொன்னாலும் எந்தவித பயனும் இல்லை, நாம் கண்கூடாக கடந்த 60 ஆண்டுகளாக கண்ட யதார்த்தம் இதுவே என்கிறார்.
இலங்கை விவகாரத்தில் தலையிட இந்தியாவுக்கு எந்தவிதமான உரிமையும் கிடையாது என்று இலங்கை அரசு கூறுகின்றது என்று எழுதியிருக்கின்ற மகா நடராசன், வலிமையற்றவர் இந்திய பிரதமராக இருக்கும் வரை ராஜபக்ச தனது தளத்துக்கு ஏற்றவாறு ஆட முடியும் என்று எழுதியிருக்கின்றார்.
ஆனால் இதே பிரச்சனையில் கருத்தை எழுதும் அவிசாவிலை செல்வா எனும் நேயர், இந்தியா இலங்கை விவகாரத்தில் தலையிட இந்தியாவுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்று இலங்கை அரசு கூறுகிறது. ஆனால் இராணுவ உதவி மட்டும் இலங்கைக்கு வேண்டுமா என்று கேட்கிறார். சரி, நேரமாகிவிட்டது சிவன். இத்துடன் இந்த வார நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.